வியாக்கிரபாத சருக்கம், வியாக்கிரபாதருடைய வரலாறு, உபமன்யருடைய வரலாறு, இவைகளெல்லாம் இந்த சரித்திரத்துல இந்த சருக்கத்துல வருது. மண் அருந்தபோதனரின் மருவிய மத்திய நம்ம பார்வதி பஜை வியாக்கிரபாத சருக்கம். இது சருக்கத்துல புராணத்துல இதான் புராணமே ஆரம்பிக்குது. புராணமே இப்பதான் ஆரம்பிக்குது. வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் அளவில்லாத தபத்தை பண்ணியவரும், அளவில்லாத வீடு வரணும்னு தவம் பண்ணல, அது ஆச்சரியம். முத்தி வேணும்னு தவம் பண்ணல, பின்ன எதுக்கு தவம் பண்ண, கூத்து பார்க்கணும், கூத்து பார்க்கணும்னு தவம் பண்ணாடா. ஆனந்த கூத்தல் அருண்பெரியில் நாம் அவ்வனமே ஆனந்தம் ஆகினது ஆடாமோ தோணும். நமக்கு மாத்திரம் கூத்தட தெரியாதான்னாரு மாணிக்கவாசு. அவனுடைய அருளை பெற்றுட்டோம்னு வச்சுங்க, அந்த மாதிரி நம்மளும் ஆடலாம். ஆனந்த கூத்தம் அருள் பெரியும் நாம் அவ்வனமே ஆனந்தம், அந்த சிவமாக ஆகிவிடும். அவ்வனமே ஆனந்தம் ஆகினது ஆடாம் ஆனந்த வடிவம் வந்து விடுகிறது. யாருக்கு? ஆன்மாவுக்கு ஆனந்தம் வந்த வடிவம் வந்து. இப்ப ஆனந்தம் இல்லை, ஆனந்தம் தேடிக்கிட்டலையும், ஆனந்தத்தை தேடிக்கிட்டலையும், ஆனந்தத்தை தேடிக்கிட்டலையும். இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று அது எங்கிருந்த போதும் அதை நாடு கூடுன்னு தேடிட்டலை. ஆனந்தத்தை தேடுது, தேடினா கிடைக்குதா? அதனாலே வந்து சிவானந்தத்தை பெற்றுவிட்டால் ஆன்மா ஆனந்தம் ஆகிவிடும். அத்தன் ஆனந்தம் அமுதம், அருமையானது. அத்தன் ஆனந்தம் அமுதம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆனந்த கூத்தை வேண்டி தவம் செய்து அளவில்லாத காலம் கைலாயத்துல தவத்தை செய்து, அதற்கு மேல தில்லைவனத்தில் வந்து தவத்தை செய்து அந்த கூத்தை கண்டு ஸ்பெஷல் முனிவர் இந்த ரெண்டு பேரும். மற்றைய முனிவர்களை எல்லாம் விட இந்த இரண்டு முனிவர்களும் பெரிய சாதனையை செய்தவர்கள், பெரிய சாதனையை செய்தவர்கள். அதுதான் பெரிய ஆட்சி. அவரை இங்க அழைச்சு ஆட வைக்கிற சாமானியம் அல்ல. ஒரு நடிகர் சாதாரண நடிகரை வள வைக்கிற சாதாரண வேலையா இல்ல. எவ்வளவு மஞ்சள் ஒண்ணு, எவ்வளவு சிபார்சு ஒண்ணு, இது தெருக்கூத்து. அந்த திருக்கூத்தாடு ஓவனாகிய பரமேஸ்வரனே வரவழைத்து அவன் ஆட வைக்கிறனா சாமானியமா? எவ்வளவு பெரிய சாதனை. அதுவும் கச்சியப்பர் சொன்னார், வந்து இவர் தவத்தை செய்து சௌர்வன் வரவில்லை என்று தன்னுடைய கழுத்தையே தலையை அறிஞ்சு அக்னியில் போட்டாராம். விரிகணரி வேள்வி தன்னில் வியந்தலை அறிந்து வீட்டி பொறுவரும் தவத்தை ஆற்றும் பதஞ்சலி புலிக்காடல். கச்சியப்பர் விரிகணரி வேள்வி தன்னில் வியந்தலை அறிந்து வீட்டி புருவரும் தவத்தை ஆற்றும் பதஞ்சலி புலிக்காலன்னல் இருவரும் உணர்வார்க்கான எல்லையில் அருளாலீசன் திருநல்ல இயற்கை காட்டும் தில்லை மூதுரை கண்டான் என்று கச்சியப்பர் வாடுறாரு. இது வழிநடை படலத்துல முருகப்பெருமான் வரும்போது தில்லையை கண்டான்னு வர. முருகப்பெருமான் சூரசங்காரத்துக்கு வரும்போதே தில்லையை கண்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னா அது காலத்தை ஜான்னு சொல்ல முடியும். ஆகையினாலே அப்படிப்பட்ட கடுமையான தவத்தை செய்து இந்த கூத்தை கண்டு இந்த கூத்தை எல்லாரும் பாருங்கள் என்று நமக்கு உதவி பண்ணினவர், உபகாரம் பண்ணினவர் நல்லார் ஒருவர் உலகே. அவர் உருட்டு எல்லாருக்கும் இல்லைன்னா அந்த கூத்தை யாரும் பார்க்க முடியும். நல்ல விளங்குதா? அப்படிப்பட்ட கூத்தை ஆட வைத்தவர் இந்த ரெண்டு பேரும். அது பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். அந்த மாதிரி திருவுருவமும் அந்த மாதிரி தலமும் அந்த மாதிரி கூத்தும் வேற எந்த மூர்த்தியிலும் கிடையாது, எந்த தலமும் கிடையாது, எந்த மூர்த்தியிலும் கிடையாது. கூத்துன்னா சொல்லி முடியாது. அற்புதமான கூத்து, அற்புத கூத்து, ஆனந்த கூத்து, சுந்தர கூத்து, திருக்கூத்து, ஞான கூத்து, இப்படிலாம் பாடுறாரு திருமூலர். விளங்குதா? ஆகையினால அப்படிப்பட்ட இந்த கூத்தை நமக்கு காட்டி கொடுத்தவர் வியாக்கிரபாதம் முனிவர். அந்த சருக்கம் மண் அருந்தபோதனரின் மருவிய மத்தியந்தனா, இதால மத்தியந்தனன் என்கின்ற முனிவர், மத்தியந்தனர் என்கின்ற முனிவர். அவர் நிலையான அருமையான தவத்தை தனமாக கொண்டவர், தவத்தை தனமாக உடையவர். தபோதனர்னா தவத்தை தனமாக உடையவர், தவத்தை தனமாக உடையவர். தவந்தா உங்களுக்கு தனம், தவந்தா உங்களுக்கு தனம், நமக்கு தனம்தான் தவம். அவங்களுக்கு தவன் தான் தனம், நமக்கு தனம் தான் தனம். அவங்களுக்கு நமக்கு உலக தான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. இப்படி தபோதனரின் மருவிய, அய்யா தபோதனரின் மருவிய என்று சொன்னால், தபோதனர்கள் பலர் வாழ்கின்ற முனிவர் கூட்டங்களிலே இவர் ஒருவர். அப்படி தபோதனரின் அந்த இன்கிற உருவருக்கு அது பல முனிவர்கள் அப்படி தபத்திலே வாழ்கின்றார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு ஒருவராக இருந்த மத்தியந்தர முனிவர், அவர் முன்னறிய திருமுனிவால் உங்குலகம் துயர் நீங்க. அப்படிப்பட்ட அந்த மத்திய அந்த முனிவருடைய தவத்தினாலே அவரிடத்தில் அவர் மூலமாக ஒரு புத்திரன் தோன்றினான். மத்தியந்திர முனிவர் மூலமாக ஒரு புத்திரன் தோன்றி அளவில்லாத தவம் பண்ணினவர்களுக்கு ஞான புத்திரன் தோன்றுவார், தவம் குறைவுடையவர்களுக்கு ஈன புத்திரன் தோன்றுவார். அந்த மார்க்கண்டையரோட அப்பா மிருகண்ட முகரிஷி கிட்ட கேட்கிறாரு, அப்பா உனக்கு இப்போ நல்ல ஞானமும் அழகும் உள்ள குழந்தை இம்மேல பத்தி உள்ளவனா, 16 வயசு உள்ள குழந்தை தரட்டுமா, இல்ல அழகு இல்லாத ஊனம் உள்ள குழந்தை, அறிவில்லாத குழந்தை, 100 வயசு உள்ள குழந்தை தரட்டுமா? இப்படியா கேட்கறது போய் இப்படி எடி இப்படியா கேட்டாரு. கேட்டவர் யாரு? ஊனம் அது சொல்லவே வேண்டியதில்லை. மூங்கையும் வெதினுமாயும் உடமுமாய் விழியும் இன்றி ஓங்கிய ஆண்டு நூறு ஒருவினை உடப்போனாய், இங்கு ஒரு புதல் வந்தன்னு இது மோ மாதவத்தோய் அப்படின்னு கேட்டாரு. அவர் 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 என்ன பண்ணாரு தெரியுமா? அடுத்தவர் அந்த வாக்கியத்தை போடுறாரு. அது கட்சியை பொரு கேட்கிற ஆள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மாண்டகு தவத்தின் மேலாம் மறைமுனி பெருமை பொருந்திய அளவில்லாத தவம் உடையவராய இந்த முருகண்ட மகரிஷிங்கிறார். மாண்டக தவத்தின் மாலாம் மறைமுனி அவற்றை ஓரா சிவருமான் சொன்னதை ஒருந்து ஆண்டவை குறியினால், வயசு கொஞ்சமா இருந்தாலும் சரி சாமி, ஆண்டவை குறியினால் அறிவுடனாகி யாக்கைக்கு ஈண்டு மோர் தவறு நின்றி எம்பிரான் நின்பால் அன்பு பூண்டதோர் பாலம் தானே வேண்டினன் புரியது என்ன என்பாரு கட்சி சுவாமிகள் மார்க்கண்டே. அதனாலே முன்னறிய திருமுனிவால் அப்பா தவமா பிள்ளை தவன், அப்பா தவத்திலே புள்ள பிறக்குது தவத்திலே, அதான் தவத்தளவே யாகமான் தான் பற்ற செல்வங்கிறது தான். அப்பா ஒரு மாதிரி புள்ள ஒரு மாதிரியா விளங்குதா? ஆகவே இப்ப சோமாத விருதி எப்படி இருந்தாரு? தவத்தில் இருந்தார். அவருடைய புள்ள எப்படி இருந்துச்சு? தவமே வடிவமா பிறந்துச்சு. கூட சேர்ந்தவங்களை எல்லாம் தவமுடையவர்களாக்கி பிடிச்சு, கூட சேர்ந்தவங்களை எல்லாம் தவமுடையவர்களாக்கி பிடிச்சு. சராசரங்கள் எல்லாம் சிவம் இருக்கும் பிள்ளையார் திருவாரம் செய்தார். சராசரங்கள் எல்லாம் அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாம் இவருடைய தேவாரம் போய் எல்லாம் சிவத்தோடு பனமரத்தை வந்து முத்திக்கு போய் சொல்லிட்டாருல்ல, யாரு பனமரத்தை திருவத்தூர்ல பனமரத்தை முத்திக்கு போய் சொல்லிட்டாரு. அதான் சராசரங்கள் எல்லாம் சிவம் இருக்கும் பிள்ளையார். சரி ஆமா, பிள்ளையார்தம் திருவாக்கில் பறத்தலாலே அப்படின்னா அந்த பனமரம் பிள்ளையார் வாக்கில் பறந்துருக்கிறான், பிள்ளையார் வாக்கில பிறந்துருச்சு அந்த பணம், அதனால முத்திக்கு போயிடுச்சு. ஆகையினாலே இப்படி திருமுனிவால் ஓங்கு உலகம் துயர் நீங்க, ஒரு புத்திரன் தோன்றினான். அது எதுக்கு? அவருடைய நன்மைக்காக இல்ல, உலகம் துயர் நீங்க தோன்றினான். உலகம் துயர் நீங்க, உலகத்தில் வாழ்கின்ற மக்களுடைய அஞ்ஞானம் போய் மெஞ்ஞானத்தை பெறுவதற்காக இந்த புத்திரன் தோன்றினார். துயர் நீங்க பன்னறிய சிவஞானம் பத்தி தரும் பன்மைதக, அதனால அடைதற்கரிதாயும் சொல்லுவதற்கரிதாயும் இருக்க சிவஞானம் வந்து உண்டாகும்படியாக அந்த சிவஞான சிவஞானமே வடிவமாக தன்னிகரில் திருவருளால் அவதரித்தான் ஒரு தமயம். சமானம் இல்லாத திருவருளாலே ஒரு புத்திரம் தூண்ட, அருளாலே புத்திரம் தூண்ட. புத்திரன் ஒருவனுக்கு நல்லது அமைஞ்சிட்டு அவனுக்கு ஒன்னும் கவலை இல்லை, பொல்லாத அமைஞ்சிட்டா வேற கவலை வேண்டியதில்லை. நல்லது அமைஞ்சிருச்சுன்னா ஒரு கவலையும் இல்லை, பொல்லா அமைஞ்சிட்டா வேற கவலை வேண்டியதில்லை. எல்லாம் புரியுது இந்த வாக்கியத்துல இந்த ஒரு கவலையும் போதும்.
அதையினாலே இப்படி திருவருளால் அவதரித்தான் ஒரு தனையன், அருளாலே தோன்றினான். மாணிக்கவாசகரை சொல்லும் போது பரஞ்சோதி முனிவர் ஆயவளம் பதியதனில் அமாத்தியரின் அருமறையன், ஆயவளம் பதிங்கிற அந்த திருவாத ஊரிலே ஆயவளம் பதியதனின் அமாத்தியரின் அருமறையன் தூய சிவாகமன் நெறியின் துறை விளங்க வஞ்சனையால் மாய நெடும் புத்த இருள் உடைந்தோட வந்து ஒருவர் சேய இளம் பருதி என சிவன் அருளால் அவதரித்தார். சிவன் அருளால் ஆகையினாலே இந்த தனயன் திருவருளாலே அவதரித்தார். அப்படி அந்த அவதரித்த அந்த தனையனை தனி புதல்வன் தனைய அணைத்து அந்த புதல்வனை அணைத்து உச்சி மூந்து அந்த புத்திரனை பாராட்டி சடங்கு அனைத்த அடைவினில் இயற்றி அதனால அந்த புத்திரனுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் இது. சடங்கு என்பது முக்கியமானது. சடங்குன்னா புள்ள கர்ப்பம் தோன்றியதிலிருந்து சடங்கு இருக்கு. ஒவ்வொரு மாசம் பிறந்த ஒரு பாடு சடங்கு, பிறந்த ஒரு பாடு பிறந்ததுலேருந்தே சடங்கு. அன்றைக்கே தந்தை வந்து புண்ணிய நிதியில குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா புண்ணிய நிதியில நீராடி அடியார்களுக்கும் அந்தணர்களுக்கும் நிறைய தானம் பண்ணுமா. அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு அந்தணர் முதல்வோர்க்கெல்லாம் ஆடகம் பலவும் இல்லை. மைந்தனுக்குரிய நாமம் மார்க்கண்டன் என்று செய்தான் என்பது கத்தபுராணம். பிரகண்ட முகரிஷி அப்படி புத்தன் பிறந்த உடனே அப்படி செய்தார். சிவரடியார்களுக்கும் அந்தணர்களுக்கும் தானத்தை செய்து சிவபெருமானை வழிபட்டு அதுல இருந்து தொடர்ச்சியா சடங்குகள் எல்லாம் அந்த விதி எல்லாம் யாகம். ஒவ்வொரு கிரியையினாலையும் அந்த குழந்தைக்கு ஞானம் உண்டாகும். ஞானம் உண்டாகும்படி கிரியை செய்வது. கிரியை என மருவமாவே எவை கிரியை என மருவமாவே யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிடக்கும் நூல்கள். கிரியை என மருவமாவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம். இப்ப உழுவுறது நிலத்தை உழுவுறது வந்து பயிர் நடுறது களை எடுக்கிறது மருந்து அடிக்கிறது உரம் போடுறது எல்லாம் என்னன்னு பேர் இருக்கு கிரியை. இதெல்லாம் எதுக்கு செய்யறோம்? விளைச்சலுக்காக விளைவுக்காக. இதெல்லாம் கிரியை. கிரியைனாலும் தொழில்னாலும் உண்மை. இதெல்லாம் நெல் விளைவதற்காக செய்வது போல ஞானத்துக்காக இந்த கிரியை எல்லாம் செய்யும். மந்திர விதிப்படி ஆகம விதிப்படி கிரியை என மருவம் அவை ஆகும் ஞானம் கிடைத்திற்கு நிமித்தம் என கிடக்கும் என்பது சிவபிரகாசம். ஆகையினாலே இப்படி அந்த புதல்வனை உச்சி முந்து சடங்கு அனைத்தும் அடைவினில் இயற்றி அடைவு அடைவுன்னா புரியுத ஆகம் விதிப்படி. இது அந்த அடைவுங்கிற வார்த்தை அந்த உண்மை உலகத்துல வரும். அடைவு என்ற வார்த்தை உண்மை உலகத்துல வரும். ஆகவே அப்படி ஆகம விதிப்படி அந்த சடங்குகள் எல்லாம் செய்து அறுவரை நூல் அவை கொடுத்து உபநயன முதலான சடங்குகள் எல்லாம் செய்து அதன் பிறகு வேதத்தை ஊதுகின்ற வேதாகமங்களை ஊதுகின்ற அந்த தன்மையை கொடுத்து வித்யாபியாசம் வித்யாபியாசம் அச்சராபியாசம் வித்யாரம்பம் அச்சராபியாசம் அதுல வந்து வேதத்தை வேத முதலான நூல்களை ஊதுவதற்கான தகுதியும் உண்டு. தந்தை மகற்கு ஆற்று நன்றி அதுதான். தந்தை மகற்கு ாலே அப்படி அருமறை நூல் அவை கொடுத்து அருமறை என்பது வேதாகமங்கள். மறை என்று சொன்னால் வேதம். வேதத்தை சொன்னா ஆகமத்தையும் சேர்த்துக்கணும். வேதத்தை சொன்னா இட்லி ரெண்டு கொண்டா அப்படின்னா அப்புறம் என்ன கொண்டு வருவாங்க? இட்லியும் சட்டினியும் அப்படி சொல்றது இல்லையில. அப்ப இட்லி சட்டினி உண்டப்பா அப்படின்னு கேட்கற வேற இல்லை வழக்கம் கிடையாது. நாலு இட்லி கொடுப்பா அப்படின்னு என்ன கொண்டாரு? அவை சட்டினி கூட கொண்டாருவா. வேதம் என்றால் அதோட ஆகமத்தையும் வேதம் என்று சொன்னால் அப்படி அறுவரை நூல் அவை கொடுத்து அவன் நூலை ஓதுகின்ற தகுதியை கொடுத்து நூலை ஓதுகின்ற தகுதியை கொடுத்து மனத்துணையான் திருநாம துணை மனத்துணை தனித்துணை நீ நிற்க தருக்கி தலையால் நடந்த விரைத்துறையேனை விடுதி கண்டாய் தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துறையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே எந்த வாழ் முதலே
எனக்கு இப்பில் வைப்பே தினத்துணையினும் பொறே துயராக்கையின் தின்பலையே
என்பது நீத்தல் உள்ள போட்டு மனத்துணையா அந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டார். மனத்துணையான் திருநாமம் மருகு நெறி உபதேசித்து மனத்துணையா இருப்பது பஞ்சாட்சரம். கருத்தின் பயனா எடுத்து மனத்திலே துணையாக இருப்பது இது. சமண ஆதிக்கம் எதிர்த்தது, அரசனே எதிர்த்தான், அதற்கு உருவரை தலைவர் எதிர்த்தான். சமண ஆதிக்கம் அரசன் சேர்ந்து எதிர்த்தது யாரு? திருநாவுக்கரசர் எதிர்த்தது. இவர் ஒரே ஒரு ஆள் தேவர் பக்கம் ஆலயம் கிடையாது. ஞானசம்பந்தரோடாவது ஆயிரம் அடியார் எல்லாம் போயிருந்தாங்க. திருநாவுக்கரசருக்கு ஒருத்தம் கூட கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான். சின்ன வயசும் இல்லை, பெரிய வயசு அல்லாத வயசு.
அவருக்கு அத்தனை சமண அறிக்கத்தை அந்த அரச படையவே வெல்லுவதற்கு என்ன ஆயுதம் வச்சிருந்தாரு?
படைக்கலமாக நாமத்தெடுத்தஞ்சு எண்ணாவிற்கொண்டே படைக்கலமாக உண்ணாமத்தெடுத்தஞ்சும் என்னாவிற்கொண்டே இடைக்கலம் அல்லே இடுபிறப்பும் உனக்கு ஆட்சியின்றேன் துடைக்கினும் போவே.
என்னப்பா இந்த வயசுல வந்து நீ என்னடா வேற செய்வா திருநாகரசு அப்படின்னு கேட்டாரு. யாரு? நடராஜா. நீ தள்ளினாலும் போக மாட்டேன்னு சொல்லியே, இந்த வயசுல முடியாத வயசுல நீ என்னடா வேலை செய்வான்னு கேட்டாரு.
தொழுது வணங்கி தூணீரணிந்து உன்னடைக்கலும் கண்டாய் அநீதில்லை சிற்றம்பலத்து அரணே
என்பது திருநாகேஸ்வரன் தேவாலயம். அதனாலே அப்படி படைக்கலமாக இருப்பது, மனத்துறையாக இருப்பது, உயிர்த்துறையாக இருப்பது பஞ்சாட்சரம். மனத்துணையாம் திருநாமம், அதுக்கு திருநாமம் சௌர்பாண்டைய நாமத்துக்கு
திருநாமம் மஞ்செடுத்தும் செப்பாராயில் தீவண்ணர் திறம் ஒரு கால் பேசாராயில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராயில் உண்பதன் மலர் வதித்திட்டு உண்ணாராயில் அருணோயில் கடவுநீர் அணியாராயில் அலியற்றார் பிறந்தவாறு ஏதோ இன் பெருநோய்கள் மிக நலிய பயத்தும் செத்தும் பரப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே நன்னோ
என்பது அப்பர் சுவாமி எடுத்திருத்தாண்டா. ஆகையினாலே அப்படி மனத்துணையான் திருநாமம் மருவு நெறி உபதேசித்து. மருவு நெறி என்று சொன்னால் சிவருமானோடு தொடர்பு வைத்துக் கொள்ளும் மருவுதெல்லாம் சேருதல், சிவருமானோடு சேருகின்ற அந்த நெறியை உபதேசித்து. இதுதான் அருமையான வாக்கியம். உபதேசத்தினார்தான் ஒருவன் உயருகிறான்.
உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ
என்பது திருப்புகள். அதையினாலே இப்படி மருவு நெறி உபதேசித்து இனி செய்ய வேண்டுவர் என்கோல இப்படி பண்ணினார். தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செய்தார். சம்பாதிச்சு வைக்கிறதுங்கிறது வேற, ஆனால் அவனை சிவனுக்கு உரியவனாக ஆக்குதல் முக்கியமான கடமை. அந்த ஆன்மாவை சிவனுக்கு உரியவனாக ஆக்கி விடுதல், அதுதான் இப்ப இந்த பாட்டில சொன்ன கருத்து. சிவதன் சிவநாமத்தை உபதேசம் பண்ணி சிவபெருமானுக்கு சொந்தக்காரனாக ஆக்கி விட்டார். யாரு? தன்னுடைய பிள்ளை சிவபெருமானுக்கு சொந்தக்காரனாக ஆகிவிட்டார். சமயதி சிவத்தம் சாமானிய புத்திரன். அந்த புத்திரனை உபதேசம் பண்ணி சடங்குகளை செய்து உபதேசத்தை பண்ணி வேதாகம நூல்களை எல்லாம் நான் கொடுத்து அதற்கு மேலே சமய விஷயம் முதலான தீட்சைகள் எல்லாம் பண்ணி வச்சு தகுதி உண்டாக்கி விட்டார். தகுதியை உண்டாக்கி விட்டார். அதன் பிறகு அந்த புத்திரன் கேட்டான், இனிமேல் நான் என்னப்பா செய்யட்டும்னு கேட்டான். அந்த இனிமேல் நான் என்னப்பா செய்யட்டும் அப்படின்னு கேட்டான். இனி செய்ய வேண்டுவது என் போலனா மொழிந்தான் எழின் மொழி. இனிமேல் நான் என்னப்பா செய்யட்டும்
என்ன
பாசிக்கட்டும் இனி செய்ய வேண்டுவது என் போல எது எமை பணி கொடு எம்பெருமான் பள்ளி எழுந்திருக்கார். என்ன செய்யட்டும் ஆகையினாலே அப்படி அதுக்கு மேல இவர் பேசுகிறார். யாரு? அவங்க அப்பா மத்தியந்தன் முனிவர் சொல்றார், இனிமேல் நீ செய்ய வேண்டியது என்ன வேலைப்பா என்று சொல்றார். அது என்ன வேலை, எப்படிப்பட்ட வேலை என்பதை பத்தி எல்லாம் அடுத்த வாரத்துல திருவருளாலே சந்திப்போம், சிந்திப்போம். நம்ம பார்வதி பதே மதியால் வித்தகனாயி மனதால் உத்தமனாயி பதிவாயி சிவஞான
உலகம் எல்லாம் பார்வதி பதே.